கேள்வியோடு நான் செய்திக்குள் கடந்து செல்ல நினைக்கிறேன். ஆயக்காரர்கள் நல்லவர்களா சொல்லுங்க பார்க்கலாம். ஆயக்காரர்கள் நல்லவர்களா எப்படி தோணுது உங்களுக்கு? பைபிள் 4 சுவிசேஷத்திலையும் இந்த ஆயக்காரர்கள் ஆயக்காரர்கள் நிறைய வரும் இல்லையா? பைபிள்ல சில முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பரிசெயர்கள், ஆயக்காரர்கள், வேதப்பாரர்கள், சதுசெயர்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கூட அவரை சுத்தி சுத்தி வந்தவங்க இல்ல. இப்போ கேட்கிற ஆயக்காரர்கள் நல்லவர்களா? நீங்க நல்லவங்கன்னா நான் கெட்டவன்று, நீங்க கெட்டவன்னா நாங்க நல்லவன்று. ஏன்னா நம்ம சபையில் அப்படிதான் ஒவ்வொரு மெசேஜ் இருக்குது. ஏறோ எல்லாம் மோசமானவன் ஒரு தடவை அவன் நல்லவன் ஒரு மெசேஜ் எடுத்தோம். தோமா சந்தேகம் உள்ளவன், ஆனா சோத்தோமா ஒரு சிறந்த விசுவாசி நம்ம எடுத்தோம். ஆபிரகாம் சிறந்த விசுவாசின்னு நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் ஒரு அவிசுவாசியர்கள் முந்தி பல வருஷம் சில வருஷத்துக்கு நான் எடுத்திருக்கிறேன். அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் வித்தியாசமாய் கவனிக்க வேண்டி இருக்கிறது சரியா? அதனால் இப்பொழுதும் ரெண்டு வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிப்போம், அப்புறம் உங்க ஜட்ஜ்மெண்ட் நீங்க கொடுங்க. இப்பொழுது ஃபர்ஸ்ட் ஆயக்காரர்களுடைய யூனியன் லீடர் பிரதானமானவன், அவனை குறித்து ஒரு சாட்சி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19:7. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எரிகோவில் இருந்த அந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் காமனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. சகேயு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போகும்போது அதை சுத்தி பார்த்தவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இவர் பாவியான ஒரு மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் அப்படின்னு அவனை குறித்து, இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு போனதை குறித்து இடலல் அடைஞ்சாங்க. இவர் ஏன் இந்த பாவியான மனுஷன்? அப்ப சகேயுவுக்கு ஊர் ஜனங்கள் வச்சிருந்த பேர் என்ன? பாவியான மனுஷன் இல்லையா? ஃபர்ஸ்ட் உதாரணம். ரெண்டாவது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 18 ஒரு பேஜ் முன்னாடி வாங்க. 18 வசனத்தை வாசிக்கலாம். 18:11 பரிசேயன் நின்று தேவனே, நான்
பரிகாரர்
அநியாயக்காரர்
விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும்
இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததினால்
உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்
அப்படின்னா, பரிசேயன் தன்னுடைய ஜெபத்தில் பக்கத்தில் ஆயக்காரனை வச்சுட்டு இப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த ஆயக்காரனை போல நான் மோசமா இல்லாததற்காக நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். ரெண்டு வசனம். ஒன்று, சகேயு அவனை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவன் வீட்டுக்கு போகும்பொழுது பாவியான மனுஷன் என்று அவனுக்கு பெயர் சொன்னாங்க. இங்கே பரிசேயன் தன் பக்கத்திலேயே அவனை வச்சுட்டு தேவாலயத்திலே ஜெபிக்கிறான், இந்த ஆயக்காரனை போல மோசமானவனாய் நான் இல்லாதபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, ஆயக்காரர்கள் நல்லவர்களா கெட்டவங்களா? ஒரு ஊரே அவன ஆயக்காரர்ல பாவின்னு சொல்லிச்சு. யார்? யூனியன் லீடர். ஆயக்காரருக்கு தலைவனை பார்த்து ஊரே அவன பாவின்னு சொல்லிச்சு. பக்கத்துல எதிரில வச்சுட்டே சொல்றான், இந்த ஆயக்காரனை போல நான் மோசமா இல்லாததுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒருத்தன் ஜெபிக்கிறான். இப்ப சொல்லுங்க, ஆயக்காரர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? என்ன சொல்றது உங்களுக்கு தைரியம் வரல? நாம் எல்லாரும் ஆயக்காரர்களை போல மாற வேண்டும். ஆமேன். நாம் எல்லாரும் ஆயக்காரர்கள் மாதிரி மாறணும். கெட்டவங்களாகவும் மற்றவங்களை திட்டவங்களாகவும் மாறணும் நினைக்கிறீங்களா? ஆயக்காரர்களை போல நாம் மாறணும். வேதத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆயக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள். ஆமேன். உங்களால் டைஜஸ்டே பண்ண முடியல. பைபிள் நீங்க பார்க்கும்போது ரெண்டு வசனத்தை கவனிக்கும் போது, இது போல பல காரியங்கள் எல்லாம் கவனிக்கும் பொழுது
ஆயக்காரர்கள் என்றாலே ஒரு மோசமானவர்களாகவே நம்முடைய மனதிலே நாம் பதித்து வைத்திருக்கிறோம். ஆயக்காரர்கள் என்றாலே அவர்கள் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக, பாவிகளின் முத்திரை குத்தப்பட்டவர்களாக, அல்லது இவனை போல் இல்லை என்று மற்றவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய அளவுக்கு மோசமானவனாகவே நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆயக்காரர்கள் என்னை பொறுத்த மட்டில் வேதத்தை நான் கவனமாய் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் நல்லவர்கள். இவங்கெல்லாம் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எரிகோலில் இருந்த ஜனங்கள் எல்லாருமே இந்த சகையவை மோசமானவன் என்று முத்திரை குத்துறாங்க. இந்த பரிசேயன் தேவாலயத்தில் வந்து தன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறதான ஆயக்காரனை குறித்து, இவனை போல் நான் இல்லாததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினான். இவங்க எல்லாரும் இந்த ஆயக்காரர்களை மோசமானவர்களாக சித்தரிக்கிறாங்க. இதுதான் நம்முடைய கண்ணில் படுது. ஆனால் நீங்கள் நாலு சுவிசேஷத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களை மோசமானவர்களாய் அவர்த்திருக்கல. பைபிளை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயக்காரர்களை மோசமானவர்களாக இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தீக்கல. நமக்கு மனுஷர்கள் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் பெருசு இல்ல, என் ஆண்டவர் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் அதுதான் உண்மையானது. ஆமென். ஆண்டவர் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார் அதுதான் உண்மை. ஆண்டவர் ஒரு நபரை எப்படி பார்க்கிறாரோ அதுதான் கரெக்ட். மனுஷர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நபரை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். ஆண்டவருடைய பார்வையில் அங்கீகாரம் பெறுவதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆகையினால் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் ஆயக்காரர்களை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது, ஆயக்காரர்கள் என்றால் யார் அப்படின்னு சொல்றேன். சில நேரத்தில் சிலருக்கு இந்த வார்த்தைகளின் அர்த்தமே புரியாது. சில புதுசா வந்தவங்களுக்கு சில வார்த்தைகள், பைபிள் டேர்ம்ஸ் வந்து சிலருக்கு புரிவது கிடையாது. இப்ப நூற்றுக்கு அதிபதி அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. நூற்றுக்கு அதிபதினா என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் திமிர்வாதக்காரன் அப்படி படிக்கும் போது ஏதோ திமிர் பிடிச்ச போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். திமிர்வாதக்காரன், நம்ம வந்து அந்த வார்த்தையை சொல்றதில்லை. நம்ம பேரலிட்டிக்ன்றோம், வாத நோய்ங்கிறோம். திமிர்வாதக்காரன் அப்படின்னு நம்ம வார்த்தையை நம்ம யூஸ் பண்றது கிடையாது. அப்பதான் நம்ம புதுசா ரட்சிக்கப்பட்ட போது பைபிள் படிக்கும் போது திமிர் பிடிச்ச போல இருக்கிறது அப்படி எழுதியிருக்கு. சீரியஸ் அப்படிதான் நினைச்சிருக்கிறேன். இது போல இந்த ஆயக்காரர் அப்படின்னா யாரு நமக்கு தெரியணும். யூத ஜனங்கள் இவர்கள் அன்றைக்கு ரோம அரசாங்கத்தின் கீழ் இருந்தாங்க. எப்படி இந்திய ஜனங்கள்லாம் வெள்ளையர்கள் கையிலே, அதாவது இங்கிலாந்து தேசத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்முடைய தேசம் இருந்ததோ, அதே போல இந்த யூத ஜனங்கள் அல்லது பாலஸ்தீன தேசமானது ரோம அரசாங்கத்தின் கீழ் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது, அவர்கள் வசம் இருந்தது. இந்த ரோம அரசாங்கம் வரி வசூல் செய்தார்கள். அதுல யூதர்களுக்கு என்று பிரத்யேகமான சில வரிகள்லாம் இருந்துச்சு. அந்த பிரத்யேகமான வரிகளை எல்லாம் வசூல் செய்வதற்கு அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் இருந்தும் கூட இன்னும் பல ஜனங்களை இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி இங்கிலீஷ் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது நம்ம இந்தியன்ஸ் கூட அதுல பொசிஷன் இருந்தாங்க இல்லையா, முக்கியமான பொசிஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அதே போல அந்த ரோமன் கவர்மெண்ட்லையும் இந்த யூத ஜனங்களும் சரி, அங்க இருந்ததான இஸ்ரவேலர்கள், அவர்கள் பல நல்ல போஸ்டிங் இருந்தாங்க. இந்த ஆயக்காரர்கள் என்பது இவர்கள் வரி வசூல் செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னும் நம்முடைய டேர்ம்ல சொல்ல போனா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ், இவங்க எல்லாம் வருமான வரி மற்றும் பலவிதமான டாக்ஸ் வசூல் பண்றவங்க. நமக்கு கூட எத்தனையோ டாக்ஸ் இருக்குது, வேட்டுங்கிறோம் இல்லையா. இப்படி எத்தனையோ நம்ம ஒவ்வொரு பொருள் வாங்குறதுல நம்ம டாக்ஸ் கட்டுறோம். நம்ம நிலத்துக்கு டாக்ஸ் கட்டுறோம், தண்ணிக்கு டாக்ஸ் கட்டுறோம், டிரைனேஜுக்கு டாக்ஸ் கட்டுறோம் இல்லையா, வண்டிக்கு டாக்ஸ் கட்டுறோம், எல்லாத்துக்கும் நம்ம டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறோம். இதே போல அந்த நாட்களிலும் கூட பார்க்கும் பொழுது டாக்ஸ் இருந்தது. அந்த வரி வசூல் செய்கிறதான நபர்கள் தான் ஆயக்காரர்கள். ஆங்கிலத்தில் டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்று சொல்லி வரும். இந்த வரி வசூல் செய்கிறதான இந்த நபர்கள், இவர்களை ஜனங்கள் இவங்க ரோம அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாகவே கவனிச்சாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் இவங்க டாக்ஸ் வாங்கி கொடுக்கிறாங்க. அதனாலே இந்த யூத ஜனங்கள் இவங்களை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க நம்மகிட்ட வரி வாங்குறாங்களே, நம்ம ஆட்களாக இருந்ததும் அரசாங்கத்துக்காக வேலை செய்து நம்மகிட்ட வரி வாசூல் செய்யறாங்களே, என்று சொல்லி இவர்களை ஒரு விரோதிகளாக பார்த்தாங்க. அதான் சகையு ஆயக்காரர்களுக்கு தலைவனாக இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த சகையுடைய வாழ்க்கை நான் ரொம்ப நேர்மையானவன் சொல்ல மாட்டேன், நான் அநியாயமாய் சம்பாதித்தது உண்டானால் அப்ப வந்து அவன் அநியாயமா சம்பாதிச்சிருக்கிறான், நான் இல்லர் ஒத்துக்க முடியாது, இல்லர் சொல்ல முடியாது. அப்ப அவன் அநியாயமா சம்பாதிச்சேன்றது அவன் வாயில வருகிறது, அதை அவன் கொடுக்கிறேன்னு சொல்லி இடத்துல கன்விக்ட் ஆகிறான். ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வரி வசூல் செய்கிறவர்கள் ஜனங்களின் வெறுப்பை சம்பாதித்திருந்தார். ஆகையினாலதான் நம்ம வேதத்தை நல்லா கவனிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஆயக்காரர்களை நமக்கு பல நேரத்தில் ஒரு தவறானவர்களாகவே நமக்கு தெரியுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் இந்த ஆயக்காரர்களை கவனித்து பார்த்தால் இவர்கள் நல்லவர்களாகவே படுகிறார்கள். அதைத்தான் இன்னைக்கு நாம் வேகமாக ஒரு 5 காரியங்கள் ஆயக்காரர்களை குறித்து இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்பதற்காக நாம் வேகமாய் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னைக்கு நம்ம எல்லா லூக்கா சுவிசேஷத்திலிருந்தே இந்த 5 காரியங்களையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். மத்தேயு மார்க்கில் எல்லாம் கூட இருக்குது, நாம் லூக்கா சுவிசேஷத்தை மாத்திரம் இன்றைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்க போறோம். எடுத்து வாசிக்கலாம், 3 அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 12-13 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே
போதகரே,
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்.
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்.
அதற்கு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு ஊழியத்தை செய்கிறான். இப்படி இருக்கும் பொழுது அவன் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தான். அந்த பிரசங்கத்தை கேட்டு அநேகர் அவனிடத்தில் வந்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். நமக்கு பெரும்பாலும் யோவான் ஸ்நானகன் அந்த ஜனங்களோடு வைத்திருந்ததான அந்த காரியம், அந்த ஜனங்களிடத்தில் அவன் எப்படி இன்டராக்ட் பண்ணான்றத நம்ம பார்க்கும்போது நமக்கு முக்கியமான நம்முடைய கண்களில் படுகிறது விரியன் பாம்பு குட்டிகளே, இதுதான் நம்ம கண்ணுக்கு போடும். யோவான் ஸ்நானகன் என்றாலே அவன் கடுமையான ஒரு மனுஷனாக, தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெற வந்தவர்களை கூட பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று கடுமையான வார்த்தைகளினாலே அவர்களை சாடினதை தான் நம்ம கவனிப்போம். ஆனால் இந்த காரியத்தை கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் கவனிக்கணும், அந்த என்ன சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கணும். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அவன் பிரசங்கிக்கிறான், மனம் திரும்புதலுக்கு என்று பிரசங்கிக்கிறான். அநேகர் வந்து ஞானஸ்தானம் பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரும் பொழுது ஆயக்காரர்களும் கூட ஞானஸ்தானம் பெறுவதற்கு வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. அப்படி வரும்பொழுது ஆயக்காரர்களும் கூட வந்தாங்க, ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். இங்கே ஞானஸ்தானம் பெறும்படி வந்தவர்களில் இந்த ஆயக்காரர்கள் இவங்க சாதாரணர் கிடையாது, சொசைட்டியில வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிறவங்க, இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அரசாங்கத்துக்கு வேலை செய்யறவங்க இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது, கண்டிப்பாக ஆயக்காரர்கள் எல்லாரும் ஓரளவுக்கு படிப்பாளிகளாக இருந்திருப்பாங்க, படிப்பறிவு இல்லாதவங்களை இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா இவ்வளவு டாக்ஸ் வாங்குறாங்க, அதெல்லாம் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்கன்னா கண்டிப்பா இவங்க கொஞ்சம் படிச்சவங்களா தான் இருந்திருக்கணும், கொஞ்சம் விவரமான ஆட்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் யார்கிட்ட வந்து நிக்கிறாங்க, படிப்பறிவில்லாத ஒரு யோவான் ஸ்நானகனுக்கு முன்னால் வந்து நிக்கிறாங்க. இந்த ஆயக்காரர்கள் நல்ல வசதி அந்தாங்க, நல்ல டிரெஸ் பண்ணி இருந்திருப்பாங்க, ஆனால் ஒட்டகமயிர் உடையை தரித்து ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு தோற்றத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்னால் வந்து நிக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நாகரிகமான தோற்றம் இல்லை யோவானுக்கு, அவனுக்கு முன்னால் வந்து நிக்கிறாங்க. இவன் அவன் படிக்காதவன், இவங்க நல்லா படிச்சவங்க. அப்படி இருக்கும் பொழுது அவன் வனாந்திரத்தில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், இவங்களும் வனாந்திரத்துக்கு அவனை தேடி போனாங்க. போனவர்கள் நாங்கள் என்ன செய்யணும், போதகரே மரியாதையோடு கேட்கிறாங்க, போதகரே
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அதற்கு அவர் சொல்லுகிறான், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறவருக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். என்ன டாக்ஸ் கவுன் பிக்ஸ் பண்ணிருக்கோ அதை மட்டும் வாங்குங்க, அதிகமாய் மிரட்டி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் நீங்க டாக்ஸ் அதுன்னு போட்டு ஜனங்களை சுரண்டாதீங்க, என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் வாங்குங்கள் சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தான். இப்ப நம்ம கவனிக்கணும், இந்த ஆயக்காரர்கள் இவங்க அதிகமா வாங்குறாங்கன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்தில் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு தங்களை முற்றிலும் அர்ப்பணித்து வந்து நிற்கிறாங்க. அதைத்தான் நம்ம கவனிக்கணும். அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் இருந்துச்சு, நல்ல ஒரு பதவி இருந்துச்சு, கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு தோற்றம் உள்ள ஒரு மனுஷன், பார்க்கிறதற்கு ஒரு விவரம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிற யோவான், நாகரிகம் இல்லாத ஒரு தோற்றம் உள்ள ஒரு மனுஷன், அது வனாந்திரத்தில் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்பாக போய் நின்று பயபக்தியா நிற்கிறாங்க. அவனுக்கு முன்பாய் போய் பயபக்தியா நின்று போதகரேன்னு கூப்பிடுறாங்க. அவனை இவருடைய பொசிஷன்ல இருந்து இறங்கி அவனுக்கு முன்னால போய் நின்று போதகரே நாங்கள் என்ன செய்யணும் என்று அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்படின்னா அந்த போதகனாய் இருக்கிற யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு இவங்க ஆயத்தமாயி போய் அங்க நிக்கிறாங்க. அவன் அவன் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு செய்வதற்குரிய ஒரு இருதயத்தோடு அவனுக்கு முன்னால போய் நின்று போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டாங்க. அதற்கு அவன் ஒரு ஆலோசனை கொடுத்தான், அவங்களுக்கு கட்டளையிட்டதுக்கு மேலாக வாங்காதீங்க, கரெக்டா நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆயக்காரர்களுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது, இவர்கள் யோவான் பிரசங்கித்த நாட்களிலேயே இவங்க ஆண்டவரை, அதாவது கர்த்தரை அவருடைய திட்டத்திற்குள் அவங்க வந்துட்டாங்க, வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்தில் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே தேவ திட்டத்துக்குள் இவங்க என்டர் ஆயிட்டாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. பின்பு இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்த பொழுது அந்த நாட்களிலே இன்னும் பெரிய பெரிய சில ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. பிரதான ஆசாரியன், ஜனத்தின் மூப்பர், இப்படி எல்லாம் டாப்பாட்கள் அந்த நாட்கள் இருந்தாங்க. இவங்களை ஆண்டவர் அவங்களையும் சந்திச்சார், எல்லாரையும் சந்திச்சார். இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களை சந்திச்சார், இப்படிப்பட்ட ஆட்களை சந்திச்சார். ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியனை பார்த்து பேசுறார். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 21 அதிகாரத்தில் 23 வசனத்தில் இருந்து வாசிங்க. இந்த ஆயக்காரருடைய காரியத்தை குறித்து நாம் பின் கவனிக்கலாம். 21 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்
என்று கேட்டார்கள். போதும், இயேசு கிறிஸ்து இப்ப ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார், அதிகாரத்தோடு பிரசங்கிக்கிறார், அதிகாரத்தோடு அற்புதம் செய்கிறார், அதிகாரத்தோடு அவருடைய ஊழியம் போயிட்டு இருக்கு. பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் வந்து நிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து நின்று கேட்கிறாங்க, நீர் என்ன அதிகாரத்தினால் இதெல்லாம் செய்கிறீர், யார் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது, இப்படியெல்லாம் பிரசங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார், இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறதற்கும் அதிகாரம் கொடுத்தது யார், அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்றாங்க. யாரு, பிரதான ஆசாரியர்கள், கர்த்தரால் ஆசாரியர்களாய் நியமிக்கப்பட்டவர்கள். நல்லா கவனிக்கணும், இந்த ஆயக்காரர்கள் கவர்மெண்டால் நியமிக்கப்பட்டவங்க, ஆனால் ஆசாரியர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவங்க. வித்தியாசம் புரியுது, இந்த ஆயக்காரர்கள் கவர்மெண்ட்னால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான், இந்த ஆசாரியர்கள் சாதாரணமானவங்க கிடையாது, கர்த்தரால் அந்த பொசிஷன் நிக்க வச்சிருக்கிறவங்க, அதுவும் பிரதானமான ஆசாரியர்கள். அவங்க வந்து வாக்குவாதம் பண்றாங்க, நீர் என்ன அதிகாரத்தினால் இதையெல்லாம் செய்கிறீர். இயேசு கிறிஸ்து அதற்கு பல விஷயங்களை பேசிட்டே வர்றார். பேசிட்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு சில விஷயத்தை சொல்றார். 28 வசனத்துல வாசிக்கிறார்,
ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது,
அவருடைய வாக்குவாதத்துக்கு அவர் பதில் கொடுத்துட்டு
ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்றார். ஆகினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது?
ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும்
போகவில்லை.
இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி
ஆயக்காரரும்
வேசிகளும்
உங்களுக்கு முன்னே
தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால்
யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும்
நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை.
ஆயக்காரரும் வேசிகளுமோ
அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார்.
பிரதான ஆசாரியர்கள் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவங்க. அவங்க வந்து ஆண்டவரிடத்தில் வாக்குவாதம் பண்றாங்க, என்ன அதிகாரத்தில் செய்கிறேன். அப்பொழுது அவருக்கு அவருடைய க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாதிரி சில காரியத்தை ஆண்டவர் டேக்கிள் பண்றாரு, அதை நம்ம வாசிக்கிற. அதன் பிறகு அவங்களை பார்த்து சின்ன ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தாங்க. மூத்தவன் இடத்துல ஒரு வேலையை சொல்றான் தகப்பன். அவன் போறேன்னு சொன்னான், கடைசியில போல. கடைசியில் இளையவன் இடத்துல சொன்னான், அவன் போகிறேன்னா அவன் போல. அப்பொழுது மூத்தவன் பார்க்கறான், கடைசியில் நான் முதல்ல போலேன்னு சொல்லிட்டுமே என்று சொல்லி பின்பு மனஸ்தாபப்பட்டுட்டு அவன் போய் அந்த வேலையை செஞ்சான். இதில் யார் நல்லவன்? போலேன்னு சொன்னாலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு போறேன்னு போய் செஞ்சானே போனானே அவன் தான் நல்லவன். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான். யோவான் நீதி மார்க்கமாய் வந்து அவன் நீதியை பிரசங்கித்தான், எல்லாருக்கும் பிரசங்கித்தான். ஆனா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ஆயக்காரர்களும் பாவிகளும் வேசிகளுமாய் இருந்தவங்கெல்லாம் அந்த யோவானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவனை ஏற்றுக்கொண்டாங்க. சரி, உங்களுக்கு முதல்லதான் ஒண்ணு புரியல. நீங்க பிரதான ஆசாரியா இருந்தும் அந்த யோவானை உங்களால் அங்கீகரிக்க உங்களுக்கு தெரியல. சரி, இந்த ஆயக்காரர்கள் மனம் திரும்பினாங்களே, அதை பார்த்தாகிலும் நீங்கள் மனம் திரும்பிருக்கலாம். அது கூட நீங்க செய்யலையே. அவங்கதான் உங்களை விட முதல்ல பரலோகத்துக்குள்ள என்ட்ராக போறவங்க. ஆண்டவர் பிரதான ஆசாரியர்களே, நீங்க பரலோகத்துக்குள்ள போக போறது கிடையாது, இந்த ஆயக்காரர்கள் பரலோகத்துக்குள்ள என்ட்ராக போறாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இப்ப ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கு பாருங்க. பிரதான ஆசாரியன் ஜனத்தின் பார்வையில் ஒரு பெரிய மனுஷன், ஆனால் ஆயக்காரன் ஜனத்தின் பார்வையிலே மோசமானவன். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இவன் தான் பரலோகத்துக்குள்ள போறான் ஆண்டவர் சொல்றார். அவங்க மனஸ்தாபப்பட்டாங்க, அவங்க வாழ்க்கையில தவறுகள் இருந்துச்சு, உண்மை குறைவுகள் இருந்துச்சு, உண்மை. ஆயக்காரர்கள் பேசிக்கா நல்லவங்க கிடையாது, அவங்க கிட்ட எத்தனையோ தவறுகள் இருந்தது உண்மை. அநியாயமாய் அவங்க வரி வசூல் பண்ணாங்க உண்மை, அநியாயமாய் பணம் சம்பாதிச்சாங்க உண்மை, அதெல்லாம் உண்மைதான், எல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் ஒரு நீதி மார்க்கம் என்று ஒன்று பிரசங்கிக்கப்பட்ட பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு தங்கள் இருதயத்தை திறந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு தங்களை திருத்தி கொண்டார்கள். ஆகையால் அவர்கள் பரலோகத்துக்குள் என்றாவாங்கன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆயக்காரனுடைய முதல் ஸ்பெஷல் விஷயம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையில பழைய காரியங்கள் எத்தனையோ தவறுகள் இருந்துச்சு, குறைவுகள் இருந்துச்சு, ஆனாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த போதகரிடத்துல யோவானிடத்துல வந்து கேட்டாங்க. கேட்டு தங்களை திருத்தி கொண்டார்கள். இன்னைக்கு சொல்றவங்களுடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், சில மோசமான காரியங்கள் இருக்கலாம், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு கட்டத்தில் நீதி உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது அந்த நீதியை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வந்து மேலும் ஆலோசனைகளை கேட்டு உங்களை திருத்திக் கொள்வதுதான் சிறந்த முறை. அவன் நீதியை ஜெனரலா பிரசங்கிச்சான், மனம் திரும்புகளை பிரசங்கிச்சான். ஆனால் இந்த ஆயக்காரருக்கு நான் என்ன செய்யணும்னு ஒரு கொஸ்டின் எழுப்புச்சு. மனம் திரும்புங்க, இந்த ஒரு காமன் பிரசங்கம் வந்தாலும் நாம் பர்சனலா என்ன செய்யணும், அதை வந்து கேட்டாங்க, கற்றுக்கொண்டாங்க, அதன்படி நடக்க தங்களை அர்ப்பணிச்சாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவங்க முதல்ல பரலோகத்துக்கு அவங்க தான் போக போறாங்க, நீங்க போக போறது. எவன் ஒருவன் தன் குறைவுகளுக்காக தன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்கு அவன் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனை ஆண்டவர் உண்மையிலேயே மெச்சிக் கொள்ளுகிறார். இப்ப நம்ம கேட்கலாம், இந்த யோவான் விரியன் பாம்பு குட்டி எல்லாம் திட்டினானே அது யார்? வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:7-8 வாசிக்கலாம்.
பரிசேயரிலும்
சதுசேயரிலும்
அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்
இங்கே யோவான் விரியன் பாம்பு குட்டின்னு சொன்னது ஆயக்காரங்களை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து தங்களை திருத்திக் கொள்ளுகிற மனப்பான்மையோடு வந்திருக்கிறாங்க, அவங்களை அவன் சொல்லவே இல்லை. பரிசேயரிலும் சதுசேயரிலும் வருகிறதான ஜனங்களை பார்த்துதான் விரியன் பாம்பு குட்டி அவன் திட்டினானே தவிர எந்த ஒரு ஆயக்காரனையும் யோவான் திட்டவே இல்லை. ஆயக்காரனை இயேசு கிறிஸ்துவினால மெச்சிக்கொண்டதை பார்க்கிறோம், ஏன்னா அவன் கரெக்ட் பண்றதுக்கு வந்தாங்க. நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க, அப்படிப்பட்டவங்களை யோவான் திட்டவே கிடையாது. புரியுதல? யோவான் திட்டினது யாருன்னு நம்ம பார்க்கணும். எல்லாரையும் திட்டலவன், பரிசேயர திட்டினா, அவங்க எல்லாம் நானும் வரேன்னு வந்தாங்க, ஆனா தங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மனமற்றவங்களா வந்தாங்க, அவங்கள திட்டினா. ஆனால் எந்த ஒரு ஆயக்காரனையும் யோவான் கடிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவ பின்னால சட்டமை பண்றாரு, இவங்க உண்மையான மனம் திரும்புதலோடு நாங்க என்ன செய்யணும்னு கேட்க வந்தாங்க. அவங்களுக்கு உபதேசம் கொடுத்தா, ஆலோசனை கொடுத்தா, இப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லி கொடுத்தா, அவங்களை சந்தோஷமா அவங்களை கூப்பிட்டு ஞானஸ்நானம் கொடுத்தானே தவிர ஒரு ஆயக்காரனையும் இயேசு கிறிஸ்துவும் கடிந்து கொள்ளவில்லை, ஒரு ஆயக்காரனையும் யோவான் ஸ்நானகனும் கடிந்து கொள்ளல. அவங்க அங்கீகாரம் பெற்றார்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், நம் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் சரியான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிற ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பிராக்டிக்கலா உங்க லைஃப்ல ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் என்கிறதில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இதுதான் ஆயக்காரனுடைய ஃபர்ஸ்ட் சுபாவம். இரண்டாவது காரியம் மறுபடியும் வருவோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10 வாசிக்கலாம். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி
தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே,
நான் பரிகாரர்,
அநியாயக்காரர்,
விபச்சாரக்காரராகிய
மற்ற மனுஷரை போலவும்
இந்த ஆயக்காரரை போலவும் இராததினால்
உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று
தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்.
ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு
தேவனே,
பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
அவன் அல்ல
அல்ல.
இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும்
தாழ்த்தப்படுவான்
தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார்.
இந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை இங்க சொல்றார். ஒரு நாள் தேவாலயத்தில் ரெண்டு பேர் ஜெபிக்க போறாங்க, ஒருவன் பரிசையன் இன்னொருவன் ஆயக்காரன். இப்படி இருக்கும் பொழுது இந்த பரிசையனும் ஜெபம் பண்ணா, ஆயக்காரனும் ஜெபம் பண்ணா. ஒருவன் ஆல்டர் கிட்ட வந்து பக்கத்தில் வந்து முன்னால நின்று ஜெபம் பண்ணா, ஒருவன் வாசலையே தூரத்தில் நின்று ஜெபம் பண்ணா. இந்த பரிசையனை இந்த ஆழ்த்து பக்கத்தில் வந்து ஜெபிக்க வைத்தது எது? இந்த ஆயக்காரனை தூரத்திலே நிற்க வைத்தது எது? இந்த பரிசையன் இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவன் ஒரு உலக பிரகாரமாய் வெளியரங்கமாய் ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்கிறவன். உலக பிரகாரமாய் அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த மனுஷன் செய்கிற ஜபத்தை நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிகிறது, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போல நான் இல்லைங்கிறான். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை சுத்தமாய் நான் வச்சிருக்கிறேன், ஓப்பனா டிக்ளேர் பண்றான். நான் யாருடைய பொருளையும் பறிக்கிறதில்லை, விபச்சாரம் பண்றதில்லை, அநியாயம் பண்றதில்லை. இந்த மாதிரி காரியம் எல்லாம் எங்கிட்ட கிடையாது. நான் நேர்மையானவன், சுத்தமானவன், யாருடைய பொருளையும் அபகரிக்காத மனுஷன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அதை சொல்லும் பொழுதே அந்த ஆலயத்திலே இன்னொருத்த பின்னால நிக்கிறது அவனுக்கு தெரியுது, ஒரு ஆயக்காரன் வந்து நிக்கிறான். உடனே அதனுடைய பிரேயர் அதையும் சேர்த்துறான், இன்க்ளூட் பண்ணிட்டான். இவனை மாதிரி நான் இல்ல, ஆண்டவரே இந்த ஆயக்காரனை போட நான் இல்லை, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன், அதுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்தது அவருடைய ரிலிஜியஸ் லைஃப், ஃபர்ஸ்ட் நான் சொல்றது மாரல் லைஃப். அடுத்தது அவருடைய ரிலிஜியஸ் லைஃப் என்ன இருக்குது, எப்படி இருக்குது? வாரத்தில் ரெண்டு தடவை தவறாம உபவாசம் பண்ணுவேன், ஃபாஸ்டிங் எல்லாம் கரெக்டா இருப்பேன், வாரத்தில் ரெண்டு தடவை கண்டிப்பா நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். அடுத்தது ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய தசமபாகம் என்ற கட்டளையை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். தசமபாகத்தை எல்லாம் கரெக்டா நான் ஆண்டவருக்கு ஆலயத்தில் கொண்டாந்து கொடுத்துறேன். இதுவும் இருக்குது. அப்ப அவனுக்கு மாரல் லைஃப் நல்லா இருக்கு, ரிலிஜியஸ் லைஃப் நல்லா இருக்குது, ஜெபிக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், எல்லாமே இருக்குது. இவன் பரிசையன், எல்லாம் இருக்குது. இப்படிப்பட்டவன் ஜெபிக்கும் பொழுது இன்னொருத்தன் தூரத்தில் நிற்கிற ஆயக்காரன், இவனுக்கு முன்னால வர்றதுக்கு கூட தைரியம் இல்லை, குற்ற மனசாட்சி. நான் எவ்வளவு பணத்தை அநியாயமா சம்பாதிக்கிறேனே, ஆனால் முன்னால நிற்கிறவர் நான் பரிகாரன் இல்லைங்கிறான், நான் யார்ட்டி எதையும் பறிக்கிறது கிடையாதுன்றான். நான் எத்தனையோ அநியாயம் பண்றேன், ஆனால் முன்னால ஒருத்தர் ஜெபம் பண்ற, நான் எந்த அநியாயமே பண்றதுலன்னு ஜெபம் பண்றாரு. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ தவறுகள் செய்யறேன், ஆனா முன்னால் நிற்கிறவர் நான் எந்த தவறு செய்யறேன்னு ஜெபம் பண்றேன். நான் உபவாசம் பண்ணியெல்லாம் ஜெபம் பண்ற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்லை. என்னுடைய நோக்கம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்றது, எனக்கு பணம் சம்பாதிக்கிறது, இதுலயே இருக்கிறேன். ஆனா முன்னால் ஒருத்தர் நல்ல வாரத்தில் ரெண்டு தடவை கரெக்டா ஃபாஸ்டிங் பண்ற ஆள் நிற்கிறாரு. இன்னொருத்தர் நான் ஒண்ணுமே கத்தருக்கு கொடுக்கறது இல்லை, ஆனா இவர் தசமாக ஆண்டவருக்கு கரெக்டா கொடுக்கறேன்னு சொல்றாரு. அதனால அவனுக்கு பக்கத்துல வர்றதுக்கு, அவன் பக்கத்துல வர்றது கூட தைரியம் இல்லை. ஒரு ஆல்டர் பக்கத்துல வர்றதுக்கு தைரியம் இல்லையோ, அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த பரிசையும் ஜெபமடுறதை பார்க்கும்போது இவன் பக்கத்துல வர்றது கூட அவனுக்கு தைரியம் இருக்காது. ஏன்னா நான் அவ்வளவு குறைவா இருக்கிறோம். ஆனால் அந்த மனுஷன் எவ்வளவு தைரியம் முன்னாலும் ஜெபிக்கிறார், அவன் பக்கத்துல போய் நிக்கிறது கூட நமக்கு தகுதி இல்லை. அவன் தூரத்துல நிற்கிறான், நின்று மார்பில் அடித்து கொண்டு அவன் கேட்கிறான், தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது எத்தனையோ நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்கள் உண்டு, இந்த பரிசையரை போல.
உலகத்துல வெளியில முட்டு முட்டுருங்க, இங்க இருக்கிற உங்களுக்கு தான் நான் மெயினா சொல்றேன். உங்க வாழ்க்கையில சில நல்ல விஷயம் இருக்கலாம், நீங்க யார் பொருளையும் அபகரிக்கிறது இல்லை, யாருக்கு அநியாயம் பண்றது இல்லை, தப்பான வாழ்க்கை வாழ்றது இல்லை, ஒழுங்கா ஜெபம் பண்றேன், ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்க தசமாகத்தில நான் கரெக்டா கொடுக்குறேன், மத்த எல்லாரோட நான் நிறைய கொடுக்குறேன், இதெல்லாம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற வழக்கம் கூட உங்களுக்கு இருக்கலாம் சர்வீஸ்ல வந்து. எல்லாமே இருந்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறது என்றால், அந்த குறைவுக்காக மனஸ்தாபப்படுகிற இருதயம் உங்களுக்கு இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். புரியுதா? உங்க வாழ்க்கையிலே எல்லாமே இருக்கலாம், ஆனால் உங்கள் குறைவுக்காக ஒரு குறைவு உங்ககிட்ட இருக்குது, அந்த ஒரு குறைவுக்காக மனஸ்தாபப்படுகிற இருதயம் உங்களுக்கு இல்லைன்னா எல்லாம் இருந்தும் வேஸ்ட். பரிசையின் இடத்திலே 999 நல்லது இருக்கலாம், ஒரு குறைவு இருக்கலாம். இந்த ஆயக்கார இடத்திலே 999 கெட்டது இருக்கலாம், ஒரு நல்லது இருக்கலாம். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறதான அந்த குறைவை, ஒரு குறைவு இருந்தாலும் சரி, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஒரு குறைவு இருக்கிறது என்றால் அதற்காய் மனஸ்தாபப்படுகிற ஒரு இருதயம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம கிட்ட எத்தனை நல்ல காரியங்கள் இருந்தாலும், இன்னைக்கு நான் செய்யற ஒரு தப்பான காரியத்தை குறித்து எனக்கு ஒரு கன்விக்ஷன் இல்லைன்னா நான் வேஸ்ட். எல்லாம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம், சர்ச்சுக்கு தவறா மாறலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசமமாக கொடுக்கலாம், ஜெபம் பண்ணலாம், பாஸ்டிக் இருக்கலாம், நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில் வருகிற ஒரு சின்ன தவறை குறித்து எனக்கு மனஸ்தாபம் இல்லை என்றால் நான் வேஸ்ட். புரியுதா? நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை வச்சு நம்ம மெச்சிட்டு இருக்கிறது காரியம் கிடையாது, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுக்காக நான் ஆண்டவருக்கு முன்னால நிக்கிறேன்னான்றதுதான் காரியம். நம்ம கிட்ட இருக்கிறத நல்லதை வச்சுட்டு காலத்தை ஓட்டக்கூடாது. எங்கிட்ட இன்னைக்கு இருக்கிற குறைக்காக எனக்கு மனஸ்தாபம் வருதா இல்லையான்றதான் கேள்வி. நேற்று நான் நல்ல ரைட், இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் யார், இன்னைக்கு இந்த சூழ்நிலையிலே நான் யார், இன்னைக்கு என்னுடைய காரியத்தில் நான் எப்படி இருக்கிறேன், ஒரு சின்ன குறை, ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன பாவம், அதை குறித்து மனஸ்தாபம் வரலன்னா நம்ம வாழ்க்கை வீணாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனார். ஆண்டவர் சொல்றாரு, அவன் இவன் சொல்ற அவன் அல்ல இவனே. அப்ப யாரு கூட ஆண்டவர் நிற்கிறாரு? இவன் கூட தான் நிற்கிறாரு. தூரத்தில் இருக்கிறவன் அவன், பக்கத்தில் இருக்கிறவன் இவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன காரியம், ஒரு தவறு வந்தாலும் அதற்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாய் இருதயம் உடைந்து ஆண்டவருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்த தெரிகிற ஒரு அனுபவம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற 1000 நல்ல விஷயங்களை வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு நாளிலும் நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ள ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், ஒவ்வொரு வினாடியும் நமக்குள்ள ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இந்த கன்விக்ஷன் ரொம்ப பெரிய குறை. நான் பார்க்கறதுனால சொல்றேன், இங்க மட்டும் நான் எத்தனையோ இடங்களில் பலவிதமான ஜனங்களை பார்க்கிறேன், அதை மொத்தமா சொல்றேன். ஆவிக்குரிய உலகம் ஜனங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் ரொம்ப குறைவு, தங்கள் பாவங்களுக்காய் தங்கள் குறைவுகளுக்காய் மனஸ்தாபப்படுகிறது மிகவும் குறைவு. எத்தனையோ காரியங்களை செஞ்சுட்டு ஒண்ணுமே நடக்காதது போல நடந்து போகிறதான் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, அதை குறித்து மனஸ்தாபப்படுகிறது இல்லை. ஆண்டவருக்கு முன்பாய் வந்து இருதயத்தை திறக்கிறது கிடையாது. இவனால ஒண்ணு ஜெபிக்க முடியல, மார்பில் அடித்துக் கொண்டு சொல்றான், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆகையினாலே கன்விக்ஷன் இருக்கணும். யாருக்கு இருந்துச்சு? ஆயக்காரர்களுக்கு கன்விக்ஷன் இருந்துச்சு. முதலாவது ஆயக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருந்துச்சு. இரண்டாவது ஆயக்காரர்களுக்கு தங்களுடைய குறைவுகளை குறித்து உணரக்கூடிய ஒரு உணர்வுல இருந்தே இருந்துச்சு.
அதனாலே இவர் நல்லவர்கள். மூணாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
சகல ஆயக்காரரும்
பாவிகளும்
அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும்
முறுமுறுத்து
இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள்.
திருப்பிம்பார்கள், சகை மேட்டர் மாதிரி தான் இந்த இடத்துல நடக்குது. அங்க எரிகோ ஜனங்க என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் ஒரு கூட்டம் இவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. இவர் யார்கிட்ட பழகிறாரு, யார்கிட்ட பேசுறாரு, யார் கூட சாப்பிடுறாரு, அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தாங்களாம். ஆயக்காரர்கள், இந்த ஆயக்காரர்களை பாத்தீங்கன்னா பைபிள்ல யார் கூட எல்லாம் லிங்க் பண்ணப்படுதுன்னா பாவிகள், வேசிகள், இவங்க லிஸ்ட்ல தான் அவங்க வராங்க. அந்த லிஸ்ட்ல தான் அவங்க வாழ்க்கை வந்து ஒவ்வொன்னு மென்ஷன் பண்ணும்போது அந்த லிஸ்ட்ல தான் வராங்க. பாவிகள், வேசிகள், அந்த லெவல்ல தான் கொண்டு போகப்படுது. ஆனால் இவங்க இங்க இடத்துல என்ன செய்யறாங்க, சகல ஆயக்காரரும், நிறைய பேர், சகல ஆயக்காரன் எல்லா ஆயக்காரர்களும் பாவிகளும் அதே லிஸ்ட்ல வராங்க, அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். சகல ஆயக்காரர், இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஆயக்காரருடைய மைண்ட் எப்படி இருக்கு பாருங்க, வசனம் கேட்கணும்னு ஆசை இருக்குது எல்லா ஆயக்காரருக்கும். ஆயக்காரர்களை நம்ம மோசமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு முன்னால ஒரு நீதியான வசனம் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எல்லா ஆயக்காரர்கள், சகல ஆயக்காரர்களும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்துல வந்தாங்களாம். நல்லா இருக்குல்ல, இது எல்லா ஆயக்காரன் வசனம் கேட்க வந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல இன்னொரு கூட்டம் இருக்குது, அந்த வசனத்தை கேட்க வந்தவர்களையும் வசனத்தை பிரசங்கிக்கிறவரையும் குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் சுத்தி நிக்குது. அது யாரு? பரிசேயர்கள். புரியுதா? இப்ப பரிசேயரை பத்தியே ஒரு காரியம் உங்களுக்கு உடைச்சாச்சு நிறைய விஷயம். இன்னொரு நாள் பரிசை நல்லவங்களா கேட்டா நீங்க உடனே சொல்லிடுவீங்க. அது பரிசேயரை பத்தி கர்த்தர் எனக்கு செய்தி கொடுக்கும்போது நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 எடுக்கலாம், 10 பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்குது பரிசேயரை பத்தி. கர்த்தர் சித்தமானால் எடுப்போம். இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஆயக்காரனுடைய ஒரு நல்ல தன்மை என்னன்னா, எல்லாரும் வசனம் கேட்க வந்தாங்க. அவங்க வாழ்க்கை அதுக்கு அவங்க பாஸ்ட் மோசம் தான், ஆனால் நல்ல வசனம் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிறது உடனே ஆசையா கேட்க வந்தாங்க. நல்ல வசனம் யோவான் ஸ்நானகருடைய வாயிலிருந்து வருகிறது உடனே அதை கேட்க வந்தாங்க. அதை கேட்டு கரெக்ட் பண்றதுக்கு ஆசைப்பட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஆசையோடு வந்து வசனம் கேட்டாங்க. மூன்றாவது, இந்த ஆயக்காரர்களுக்குள் இருந்தது வசனத்தாகம். இதுதான் சரியான ஒரு காரியம். வசனத்தாகர்களோட இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து வசனத்தாக இருக்கணும். இந்த வசனத்தாகம் தான் உங்க லைஃப்ல வந்து உங்களை கடைசி வரைக்கும் ஓடவிடும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. தெரியுமா? இந்த வசனத்தாக இல்லைன்னா உங்க லைஃப்ல நீங்க என்னதான் குறிச்சல் ஆண்டவர்களை தூக்கி நிக்க வச்சாலும் விழுந்துருவீங்க. சில ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, உயர்த்தப்படுறாங்க, நன்மையை பெறாங்க, எல்லா மேன்மைகளை அடைகிறாங்க, பின்னால் ஆண்டவர் விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று ஏன் நிறைய பேர் நன்றி கெட்டு போகிறார்கள்? காரணம் என்ன? சிங்கிள் வேர்ல ரூல் அப் பண்ணிடலாம். வசனத்தாகம் இல்லாதவன் எவ்வளவுதான் அவனுக்கு ஆண்டவர் நன்மை செய்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் அவனை உயர்த்தினாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினாலும் அவனால நிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் அவன் விழுந்து போவான். வசனத்தாகன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த உலக ஆசீர்வாதம் முக்கியமான காரியம் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், உலக ஆசீர்வாதத்தை விட வசனத்தாக தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உலக ஆசீர்வாதம் வந்து பிசாசும் கொடுக்கும், ஆண்டவரும் கொடுப்பார். ஆனால் வேத வசனம் ஆண்டவர் கையில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்குமே கிடையாது. வசனத்தாக ஒருத்தனுக்கு இருக்குமானால் அவன் வாழ்க்கையில் அவன் படிப்படியாய் உயருவான். அவன் வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக அவன் நிற்கிறவனாயிருப்பான்.
உங்களுக்கு அதுக்கு ஆதாரத்தை என்னால காட்ட முடியும். எடுத்து வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 66 முதல் 68 வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் 6:66 to 68 வரைக்கும்.
அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள்.
அப்பொழுது
இயேசு
12 பேரையும் நோக்கி
நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக
ஆண்டவரே,
யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே.
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று
நாங்கள் விசுவாசித்தும்
அறிந்தும் இருக்கிறோம் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இது யாருன்னா 70 பேரை இயேசு கிறிஸ்து நியமித்தார். சீஷர்கள் போட்டிருக்கு, சும்மா அப்படி வந்து விசிட் பண்ணிட்டு போனவங்க கிடையாது, வந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போனவங்க கிடையாது. இந்த பின்வாங்கி போற ஒரு கூட்டம் வந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு போனதான ஜஸ்ட் வந்து வசனத்தை கேட்டவங்க கிடையாது. சீஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவங்க. 12 பேரை இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் என்று நியமித்தார். பின்பு 70 பேரை அவர் சீஷர்களாக ஏற்படுத்தினார். அந்த 70 பேருக்கும் அதிகாரம் கொடுத்தார். அந்த 70 பேரையும் ஊழியத்தில் அனுப்பினார். அந்த 70 பேரும் பிசாசை துரத்தினார். அந்த 70 பேரும் வியாதியை சுகமாக்கினார். அந்த 70 பேரும் இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் பண்ணாங்க. இந்த 70 பேருக்கும் ஆண்டவர் வல்லமையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார், பிரசங்கிக்க வைத்தார். இந்த 70 பேருக்கு ஊழியத்தை கொடுத்தார். அதனாலதான் அவங்க சீஷர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட் வந்துட்டு போனவங்க கிடையாது, இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் இந்த 70 பேர். இந்நேரத்தில் இயேசு கிறிஸ்து உபதேசத்தை இன்னும் சற்று ஆழமாய் கொண்டு போகும் பொழுது இந்த 70 பேரும் பார்க்கிறாங்க. பெரும்பாலானவர் அநேகர் அப்படின்னா மெஜாரிட்டி, 70ல் மெஜாரிட்டி, 35க்கு மேல. இது நமக்கு ஒத்து வராது, இது கடினமான உபதேசம் என்று சொல்லி பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத பாட்டு போட்டேன். இயேசு கிறிஸ்து இருதயம் உடைஞ்சது. இந்த 70 பேரை நான் அதிகாரம் கொடுத்து, வல்லமை கொடுத்து, ஊழியத்திற்கான காரியத்தை சொல்லி கொடுத்து, பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு அனுப்பி எல்லாம் பண்ணி உங்களை ஆசீர்வதிச்சு வச்சா, ஒரு நாள் பிசாசு ஓட்டிட்டு வந்து ஆண்டவரே உடைய நாமத்தினால பிசாசுகளும் கீழ்ப்படியதுன்னு எல்லாம் சாட்சியெல்லாம் சொன்னாங்க ஒரு நாள். ஆனா இன்னைக்கு அதே நபர்கள் இது கடினமான உபதேசம் என்று ஓடி போறாங்களே, அந்த வேதனையோடு 12 பேரை திரும்பி பார்த்து கேட்கிறார், போய்விட மனதா? இவங்களுக்கு கொடுத்தது போலவே அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறேன், அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது போல வல்லமை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறேன், அவங்களுக்கு கொடுத்தது போலவே ஊழியத்தை நான் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவங்க ஓடி போறாங்க, ஒரு பெருங்கூட்டம் போயிடுச்சு, என்னை விட்டு போயிட்டாங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அந்த கேள்விக்கு பேதுரு சொல்றான், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. வசனத்தாகும். பேதுருடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் வந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பின்னால. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையில் வசனத்தாகம் இருக்குமானால் அவன் சில தடுமாற்றங்களை சந்தித்தாலும் அவன் நிற்பான் கடைசி வரைக்கும். அதான் உண்மை. வசனத்தாகம் இல்லாதவன் ஒரு இடரன் ஒரு பிரச்சனை வந்தா சுத்தமா போயிடுவான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து. ஆனால் வசனத்தாக உள்ளவனுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம், சில காரியங்கள் இப்படி எப்படி வரலாம். ஆனால் அப்படி வரும்பொழுதும் அவனால் நிற்க முடியும், கடைசி வரைக்கும் அவனால் கர்த்தருக்காக நிற்க முடியும், கடைசி வரைக்கும் அவன் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றுவான். வசனத்தாக உள்ளவன் கடைசி வரைக்கும் கர்த்தரை பின்பற்றுவான், அவனால் அது முடியும், அவனுக்கு அது சாத்தியம். இதனிடத்தில் பேதுரு சொல்லுகிறான், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அதுதான் பின்னால் அவனுக்கு தடுமாற்றங்கள் வந்தாலும் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் அவன் சரியா வந்து அவனால் நிற்க முடிஞ்சது, கடைசி வரைக்கும் ஓட முடிஞ்சது. இந்த பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இதை குறித்து ஒரு சாட்சி சொல்றார், அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஒன்று பேதுரு முதல் அதிகாரம் 23, 24, 25 மூணு வசனங்களை வாசிக்கலாம். ஒன்று பேதுரு முதல் அதிகாரம் 23, 24, 25
அழிவுள்ள வித்தினாலே அல்ல,
அழிவுள்ள வித்தினாலே அல்ல,
என்றென்றைக்கும் நிற்கிறதும்,
என்றென்றைக்கும் நிற்கிறதும்,
ஜீவனுள்ளதுமான
தேவ வசனமாகிய
அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது,
அதின் பூவும் உதிர்ந்தது.
கர்த்தருடைய வசனமோ
என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்.
உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே
என்று சொல்லி முடிகிறார். அப்ப வசனத்தின் மேல் அவருக்கு இருக்கிறதான அந்த டெப்த் பாருங்க, அந்த வாஞ்சை பாருங்க. பிற்காலத்தில் அவர் நிறுவனம் எழுதும் பொழுதும் அதை போக்கஸ் பண்ணி எழுதுறாரு. எந்தெண்டைக்கு நிலைத்திருக்கிறது வசனம், அழிவில்லாத ஒரு விதை வித்து இது என்று உண்டானால் அது தேவனுடைய வார்த்தை, மற்றதெல்லாம் அழிஞ்சு போகும். தேவனுடைய வார்த்தை மாத்திரம் அழியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை ஆண்டவர் சொன்னார். வார்த்தை அது அழிவில்லாதது. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா அழியும், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. இந்த உலகத்தில் பெரிய பெரிய இடத்துல வரலாம், பொசிஷனா வரலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், எல்லாம் மகிமை அடையலாம், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது, போயிடும். அதுதான் இங்க பேர் சொல்றாரு. மனுஷனுடைய மகிமை, பெரிய பெரிய போஸ்டிங்ல வரலாம், பெரிய பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய பெரிய ஆளா காணலாம், நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் அதெல்லாம் முடிவுக்கு வரும், நிரந்தரம் கிடையாது. ஒரு புல்லை போல, புல்லின் பூவை போல போயிடாது. ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கிற வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்ட வசனத்தின் மேல் தாகம் உள்ளவங்களை அனுப்பிங்கன்னா உங்களை எதுவுமே அசைக்க முடியாது. வசனத்தாகம் இருக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அடிப்படையா வச்சு நீங்கள் ஆண்டவரை பின்பற்றினால் எந்த நேரத்தில் நீங்கள் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் பவுண்டேஷன் போட்டு நீங்கள் ஆண்டவரை பின்பற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் எந்த நிலைமையிலும் ஆண்டவருக்காக நீங்க நிற்பீங்க. அதைத்தான் நம்ம பார்த்தோம். இந்த ஆயக்காரர், சகல ஆயக்காரரும் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக வந்தாங்க. பார்த்தீங்களா, வசனத்துக்காக வந்தாங்க. வசனத்தாக அவங்களுக்கு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்தபோது, இது படிக்க வேண்டாம், லூக்காயுடன் சுவிசேஷம் 10:38-42 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். அங்கே மார்த்தாள், அவளை பார்த்து இயேசு சொல்லுவார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன செஞ்சாவோ, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டாளாம். அவருடைய வசனத்தை கேட்டார், அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இது நிரந்தரமானது. மரிய மாத்தாளே, நீ கொடுக்கிற சாப்பாடு நிரந்தரம் கிடையாது. அழிவுள்ள போஜனம், நீ கொடுக்கிற சாப்பாடு நிரந்தரம் கிடையாது. ஆனால் நான் கொடுக்கிற இந்த ஜீவ வசனம் நிரந்தரமானது. நீ எனக்கு நிரந்தரம் இல்லாதவனை எனக்கு கொடுக்க நினைக்கிற, ஆனால் இந்த மரியாளோ நான் கொடுக்கிற நிரந்தரமானதை பெற்றுக் கொண்டிருக்கிறாள். ஆகையினாலே இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இவள் தெரிந்து கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து பாராட்டினார். வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டால் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களை எதுவுமே அசைக்க முடியாது. எத்தனை போராட்டம் வரலாம், எத்தனை கொந்தளிக்கலாம், அலைகள் வந்து மோதி அடிக்கலாம், எத்தனை பெருங்காற்று வந்து உங்கள் வீட்டின் மேல், ஆவிக்குரிய வாழ்க்கை மேல் மோதினாலும் நீங்கள் நினைச்சிருப்பீங்க. ஆண்டவர் சொன்னார், நினைச்சிருப்பீங்க. நான் சொல்லி அந்த வார்த்தை வசனத்தின் மேல் தன் வாழ்க்கையை கட்டுகிறவன், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். பெரு மழை வந்து பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதி அடித்தாலும் அது நிலைத்திருக்கும். ஆகினாலே
மூன்றாவது, இந்த ஆயக்காரர்கள் வசனத்தாகம் உள்ளவர்கள். அதனால ஆண்டவர் அவங்களை மெச்சிக்கிட்டார், வசனத்தாகம் உள்ளவர்கள். நாலாவது, மறுபடியும் லூக்கா 19 அதிகாரத்துக்கு வருவோம். முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம்.
அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகோதரன் என்னப்பட்ட ஒரு மனுஷன்,
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று
அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி
ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான்.
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது
அண்ணாந்து பார்த்து
அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார்.
இங்கே நாம் பார்க்கிறோம், ஆயக்காரர்களிலே தலைவன், யூனியன் லீடர், எக்கச்சக்கமாய் கொள்ளையடிச்சு ஏராளமாய் பணம் சம்பாதித்து பெரும் பணக்காரன், ஐஸ்வர்யவான். இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இதைத்தான் யோவான் ஆரம்பத்திலேயே சொன்னார், கட்டளையிடுகிறதுக்கு மேலாக பணம் வசூலிக்காதீங்க. ஆனால் இந்த சகேயு உண்மையிலே ரொம்ப டேலண்ட் ஆனவன், எப்படி தலைவனானா, சம்பாதிக்கிறது தலைவனா இருக்கிறான், அதனாலதான் இவன் லீடராக இருந்துட்டான். இப்படிப்பட்ட சகேயு பணம் வாழ்க்கையே பணம், திறமையானவன், எல்லாரையும் கீழே தள்ளிட்டு முந்திட்டு லீடர் ஆயிட்டான். ஆனா உலகத்துல எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு முன்னுக்கு வந்துட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவ பார்க்க வரும்போது எல்லாத்தையும் முந்தி தள்ளிட்டு முன்னால வர முடியல, அதான் பிரச்சனை அவனுக்கு. இல்ல, தன்னுடைய பதவியில எல்லாத்தையும் பின்னால தள்ளிட்டு மேல வந்துட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வர இடத்துல எல்லாத்தையும் முந்திட்டு வந்து முன்னால எல்லாத்தையும் தள்ளிட்டு முன்னால வர முடியலங்க. அது பணம் கொடுத்தெல்லாம் வர முடியாது இயேசு கிறிஸ்துவ பார்க்கறதுக்கு. பதவி பணம் கொடுத்து மேல வந்துடலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வர்றதுக்கு பணம் கொடுத்து வேற பதவி வேற காரியத்தை வச்சு ஷார்ட்கட்ல முன்னால வர முடியாது. அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது, அப்படிதான் வந்தாகணும். ஷார்ட்கட் எல்லாம் அவர் பார்த்து முன்னால வர முடியாது. இப்படி இருக்கும்பொழுது இவன் ட்ரை பண்றான், ஆனா பார்க்க முடியல. முன்னால வந்து முன்னால இருக்கிறாங்க, இந்த இடத்துல அவன் பணத்தெல்லாம் கொடுத்து செல்லுபடி ஆகாது, ஒண்ணு பண்ண முடியல. இவன் எதுக்கு வந்தான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம், இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்க வந்தானா, இயேசு எப்படிப்பட்டவரோ. நிறைய பேர் இயேசுவை பார்க்க வந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையோடு வந்தாங்க. 120 வந்தான், வேலைக்காரனுக்கு சுகமாகணும்னு வந்தான். காணானிய ஸ்திரீ வந்தா மகளுக்கு சுகமாகணும்னு வந்தான். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, சுகம் வேணும்னு வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவரை தேடி வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு பிரச்சனை மாறணும்னு, ஏதாவது ஒரு அவசியத்தோடு தான் அவர்கிட்ட வந்தாங்க. யவீரு ஜெபாலய தலைவன் அவன் வந்தான், எதுக்கு, மகனுக்கு சுகத்துக்காக வந்தான். மார்த்தாள் மரியாள் செய்தி அனுப்பினாங்க, எதுக்கு, சகோதரனுக்கு சுகத்துக்காக. இயேசுவை தேடி வந்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. ஆனா இவன் எதுவுமே தனக்கு வேணும்னு அவன் வரல. இவ யாரு, பயங்கரமா கொள்ளையடிச்சவன், பெரிய பணக்காரன், யூனியன் லீடர், பணத்தை வச்சு பெரிய பதவி பிடிச்சிட்டவன். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவோட ஆங்கிள் வரும்போது, இந்த சைட்ல வரும்போது, அவனுடைய ஒரு சைடு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாழ்க்கை. ஆனா இப்ப இந்த சைடு, அவனுடைய நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இப்ப அவன் கவனம் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்படுது. வேற எதையுமே எதிர்பார்க்கல, அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அது போதும், அவரை பார்க்கணும். நான் இன்னும் பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு அவரை நான் ஆசீர்வதிக்கணும்னு அவன் வரல.
இந்த பதவியை தங்க வச்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நம்ம வரல. எத்தனையோ பேர் அப்படித்தான் வராங்க, தனக்கு இருக்கிற பதவியை தங்க வைத்துக் கொள்வதற்கு இன்னைக்கு கடவுளை தேடுறாங்க. உலகத்தில் தாங்கள் இன்னும் உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவரை தேடுறாங்க எத்தனையோ பேர். ஆனா அவங்க வேற எதுக்குமே வரல, இயேசுவை பார்க்கணும். ஜஸ்ட் அவரை பார்த்தா போதும், அவரை பார்த்தா போதும், அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் அவரை பார்க்கணும். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தாகம் பாருங்க அவனுக்குள்ள, நல்ல தாகம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு வரோம், எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், எதுக்கு நம்ம பைபிள் படிக்கிறோம், எதுக்கு நம்ம தேவ பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம், எதுக்கு? ஏதாவது ஒரு சுயநல தேவையோடு நம் ஆண்டவரை தேடி வருகிறோம் என்றால் சகைவை விட நம்ம நல்லவங்க கிடையாது, சகையை விட நம்ம நல்லவங்க கிடையாது. இயேசுவை பார்க்க வர, இயேசு எப்படிப்பட்டவரோ வேற ஒண்ணுமே இல்லை, இயேசுவை பார்க்கணும், வேற ஒண்ணுமே அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, இயேசுவை பார்க்கணும். அப்படி வரும்பொழுது அவனுக்கு தடை இருந்துச்சு, அவனால பார்க்க முடியல, கூட்டம் முன்னால இருந்துச்சு, ட்ரை பண்ணியிருப்பான், முடியல. தன்னுடைய முயற்சி அதிகமாக்குறான், முன்னால ஓடுறான், அவர் இப்படி போறாருன்னா முன்னால ஓடுறான். ஓடி ஒரு காட்டத்தை மரம் இருக்குது, வேகமாய் அதுல ஏறி மேல உட்கார்ந்துட்டான். அவரை பார்த்தே ஆகணும், அவர் எப்படிப்பட்டவன் அவரை நான் பார்த்தே ஆகணும். உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்கள் சந்திக்க ஆவல் கொள்ளுங்கள், வேற எதையும் அல்ல, இயேசுவை சந்திக்க. உங்க வாழ்க்கையில் அவரோடு ஒரு பர்சனல் என்கவுண்டர் உங்களுக்கு டெய்லி இருக்கணும், இயேசுவை டெய்லி பார்க்கணும். தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை பார்க்கணும், வேதத்தை திறந்து இயேசுவை பார்க்கணும், ஜெபத்தில் இயேசுவை பார்க்கணும், ஒவ்வொரு நாளிலும் அவரை பார்க்கணும். எதையும் எதிர்பார்க்காமல், அதான் நான் சொல்றேன், எதையும் எதிர்பார்க்காமல், எதையுமே எதிர்பார்க்காமல் இயேசுவை பார்க்கணும் தாகத்தோடு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அப்படி வந்தவனுடைய காரியம், அவனால முடியல, மரத்தில் ஏறிட்டான். ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் அந்த தாகம், அந்த வாஞ்சை அவரை கவர்ந்துச்சு. அந்த மரத்து வரைக்கும் நடந்து வந்தவர் அந்த மரத்தை தாண்டி அவரால் நடந்து போக முடியல, கிராஸ் பண்ணி போக முடியல. ஏன்னா ஒருத்தர் தாகம் உள்ளவன் ஒருத்தர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை நிக்க வச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, நிக்க வச்சவங்க. இயேசு கிறிஸ்து பெருங்கூட்ட ஜனத்தோடு நடந்து போகும் பொழுது யவீர் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து நிக்க வச்சான், பாதத்தில் விழுந்து நிக்க வச்சான். குஷ்டரோகி ஒருவன் வந்து ஆண்டவரே நமக்கு சித்தமான சுத்தமாக்குமால் ஆகும் என்று அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவர் நிக்க வச்சான். இவரெல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சாங்க இயேசு கிறிஸ்துவை. பர்திமேயு, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கு, கூப்பிட்டு நிக்க வச்சான். ஆனா இவன் கூப்பிடவே இல்லை, ஆண்டவரை பலவந்தமா நிக்க வச்சுட்டா இவன். இவன் கூப்பிடல, வாயில் ஒரு சத்தமே வரல இவனுக்கு, இயேசுவே கூப்பிடல. தாகத்தோடு இருக்கிற ஒரு ஆத்மாவை கண்டால் ஆண்டவரால் அவனை கடந்து போக முடியாது. அதான் நான் சேலஞ்சா சொல்றேன், உங்க உள்ளத்தில் தாகம் இருக்கும் என்றால் உங்க வாழ்க்கை ஆண்டவரால் உங்களை கிராஸ் பண்ணி போக முடியாது, உங்களை ஸ்கிப் பண்ண முடியாது அவரால். நீங்கள் தாகம் உள்ள ஒரு ஆத்மாவா இருந்தால் தேவ சமூகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்களை கிராஸ் பண்ணி அவர் போக மாட்டார். தேவ சமூகம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்த்து உங்க இடத்துல நின்றுடுவார், அவர் உங்களை ஸ்கிப் பண்ணிட்டு அவரால் போக முடியாது. தாகம், தாகம், ஆண்டவர் மேல் ஆழமான ஒரு தாகம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பெரிய தாகம், அந்த நபரை அவரால் கிராஸ் பண்ணி போகவே முடியாது. நின்றுட்டார், அவன் கூப்பிடாமலே நின்றார், மற்றவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு நின்றார், ஆனால் இவனுக்கு கூப்பிடாமலே நின்றுட்டார். நின்று இவர் இவனை கூப்பிடுறார், எல்லாரும் ஆண்டவர் கூப்பிட்டாங்க, ஆனா இவரு இவனை இவர் கூப்பிட்டார். சகைவே சீக்கிரம் இறங்கி வா, உன்னை உன்னை காசு பண்ணியெல்லாம் போக முடியலப்பா, உன்னுடைய தாகம் என்னை இழுக்குது, உனக்குள் இருக்கிற வாஞ்சை என்னை இழுக்குது, உன்னை கிராஸ் பண்ணி என்னால போக முடியல, நீ சீக்கிரம் இறங்கி வா, நீ சீக்கிரம் இறங்கி வா, உன்னை நான் க்ளோஸா பார்க்கணும், நீ எவ்வளவு தாகம் உள்ள ஆளு, உன்னை நான் க்ளோஸா பார்க்கணும், நீ சீக்கிரம் இறங்கி வா, நீ தாகம் உள்ள ஆளு, உங்க வீட்டில் நான் தங்கணும், சீக்கிரம் வா, உங்க வீட்டில் நான் தங்கணும், நீ தாகம் உள்ள ஆளு, உன்னை கிராஸ் பண்ணவும் முடியாது, நீ தூரத்தில் இருக்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, பக்கத்தில் வா, நீ இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கும்போது இந்த எரிகோவில் நான் வேற யார் வீட்லையும் தங்க முடியாது, உன் வீட்டில் தான் நான் தங்கணும். பல ஜனங்க என்ன சொன்னாங்க, பாவியான மனுஷனிடத்தில் தங்கபடி போனார். பல ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் வீட்டை தவிர வேற எந்த வீட்லையும் நான் தங்க முடியாது, நீ தாகம் உள்ள ஒரு மனுஷன், உங்களோட தான் நான் தங்கணும். நீங்க தாகம் உள்ள ஒரு நபராக இருந்தால் உங்களோட ஆண்டவர் தங்கி இருப்பார். சேலஞ்சா சொல்றேன், உங்களோட ஆண்டவர் தங்கி இருப்பார், ஒவ்வொரு இடத்திலும் தங்கியிருப்பார். ஆண்டவர் அவனை வாலண்டியர், இவரை கமிட் பண்ணார், நான் வீட்டில் தங்க போறேன், வேற ஒன்னும் விஷயம் இல்லை ஸ்பெஷல். தாகம் உள்ளவர் ஆத்மா, ஆயக்காரர்கள் தாகம் உள்ளவர்கள், சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, தாகம் உள்ள ஆத்மாக்கள், ஆயக்காரர்கள், அவங்க வாழ்க்கையை வெளியான வாழ்க்கையை தான் யாரும் பார்க்கிறாங்க, இருதயம் தாகம் உள்ளதா இருந்துச்சு, அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன், லூக்கா சுவிசேஷம் 5 வாங்க, 27, 28, 29.
இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு,
இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு,
எனக்கு பின் சென்று வா என்றார்,
எனக்கு பின் சென்று வா என்றார்.
அவன் எல்லாவற்றையும் விட்டு,
எழுந்து
அவருக்கு பின் சென்றான், அந்த லேவி என்பவன்,
தன்
வீட்டிலே, அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான், அநேக ஆயக்காரரும், மற்றவர்களும், அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள்,
போதும். இப்பொழுது இன்னொரு ஆயக்காரர், இவன் ஆண்டவரை கூப்பிடுறார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது தன் சீஷர்களோடு கடந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் வழியே கடந்து போறாரு, அந்த ஆபீஸ் வழியே போறாரு. அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான், லேவி, அவன் ஆயக்காரன். இந்த லேவி வேற யாரும் இல்லை, இவன் தான் மத்தேயு, புரியுதா, இந்த லேவி தான் மத்தேயு, அவனோட இன்னொரு பேர் தான் லேவி. இந்த மத்தேயு, இந்த லேவி என்கிறவன் ஆயத்துறையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். உடனே அவனை பார்த்து, எனக்கு பின் சென்று வா அப்படின்னாரு. சொன்ன உடனே அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு சொன்ன உடனே அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். சொன்ன மாத்திரத்தில் அப்படியே போட்டதை போட்டுட்டு அவருக்கு பின்னால் ஓடிட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா போயிட்டான். யாரு, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவன். யாரு, இன்கம் டாக்ஸ் ஆபீசர். ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்தார், தன்னுடைய வேலையை அப்படியே போட்டு போயிட்டான், அவருக்கு பின்னால போயிட்டான். பேதுருவை கூப்பிட்டாரு, வந்தான், என் பின்னே வா, உங்களை மனுஷனை பிடிக்கிறதாக்க வேணாரு. பேதுரு எல்லாம் நாயகரம் கிடையாது, அவன் மீன்காரன். அவனை வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா என்று அழைக்கப்படுவாயின்னு ஃபர்ஸ்ட் மீட்ல பேரை மாத்தி அனுப்பிட்டாரு. அதுக்கு மேல இவங்கிட்ட ஒண்ணு பேசி பிரயோஜனம் அனுப்பிட்டாரு. அதுக்கு பிறகு அவனை கலிலேய கடற்கரையில் ஒரு அதிகாலை நேரத்தில் வந்து மீட் பண்றாரு. அப்ப அவனுடைய ஃபெயிலியர் நேரம், இது லூக்கா 5 முதல் வசனத்தில் இருந்திருக்குது, ஃபெயிலியரான நேரம். அங்க வந்து ஒரு பிரசங்கம் பண்ணி அதை கேட்க வச்சு அவருடைய போட்டை வாங்கி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு நீ ஆழத்தில் கொண்டு போய் வளைய போடு என்று சொல்லி அவனுக்கு ஒரு அற்புதத்தை காண்பிச்சு, இப்ப நீ என்னை பின்பற்றுவான்னாரு.
அவனை கூப்பிடறதுக்கு இத்தனை வேலை பண்ண வேண்டி இருக்குது, ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்குது. மீனே, இரவெல்லாம் மீன் பிடிக்காமல் இருந்தவனுக்கு ரெண்டு வலைகள் கிழிஞ்சு போகத்தக்கதாய் மீனை கொடுக்க வேண்டி இருக்குது. அவ்வளோ பண்ணிட்டு என் பின்னால வான் கூப்பிட்டவருதான் வருவான். அப்படி எல்லாம் பார்த்து இவருக்கு எவ்வளவு எவ்வளவு வல்லம் இருக்கு காட்டுறாரு. எல்லாம் பண்ண பிறகுதான் கூப்பிட்டு வலையை விட்டுட்டு அவருக்கு பின்னாடி போனான். ஆனா இவனுக்கு எந்த அற்புதமும் பண்ணல அவர். அவனாவது சொந்த தொழில் சரி பாத்துக்குவாங்க, அவன் யாருக்கும் அக்கௌண்டபிள் கிடையாது. இவன் கவர்மெண்ட் ஆபீசர், அக்கௌண்டபிள். இவன் இவனுக்கு மேல பின்னால ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அவன் அப்படியே வந்துட்டான், எல்லாத்தையும் போட்டு அப்படியே வந்துட்டான். கிருபாசனம் சபையிலே கிறிஸ்டியான் என்ற ஒரு அருமையான போதகர் தெரியும். அவரு மறிக்கும் போது 90 வயசுக்கு மேல இருக்கும். வேத பண்டிதர், பைபிளை கரைச்சு குடிச்ச மனுஷன். ஒரு ஸ்டெச்ல 3 மணி நேரம் பேசுவார். வயசான மனுஷன், யாரையுமே அங்கீகரிக்க மாட்டார். அவர் சீக்கிரத்தில் அவர்கிட்ட அங்கீகாரம் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு அவர்கிட்ட ரொம்ப அங்கீகாரம் கிடைச்சது. இதை ரொம்ப நேசிப்பாரு. நான் பிரசங்கிக்க அடிக்கடி கூப்பிடுவார் அவர் சர்ச்சில். என்னை பிரசங்கிக்க விட்டுட்டு அவர் உட்கார்ந்து பின்னால் உட்கார்ந்துட்டு நல்லா கேட்பார். என்னை ரொம்ப அவருக்கு பிடிக்கும். நான் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி கூப்பிடுவார், உட்கார்ந்து வச்சு அவர் பிரசங்க கேட்டுட்டு நல்லா இருந்ததுன்னு அப்ரிஷியேட் பண்ணுவார். அந்த ஒரு மனுஷன் கிட்டது 90 வயசுக்கு மேலான பிறகு அவர் கர்த்தருடைய ராஜ்யம் போய் சேர்ந்தார். வேதத்தை நல்லா அறிந்த மனுஷன். என்கிட்ட வந்து அவ்வளவு வயசானவராக இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீயா பேசுவார், ரொம்ப ரொம்ப நெருக்கமா பேசுவார். அவர் சொல்வார், நான் அவரை பழகிட்டு இருந்த காலமே 80 வயசுக்கு மேல தான் அந்த டைம்ல அவருக்கு. அதுக்கு அப்ப 80s மேல, 80-85 ஏஜ்ல தான் அவர்கிட்ட ரொம்ப பழகிட்டு இருந்தேன். அப்ப சொல்லுவார், நான் இன்னும் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு. எப்போ? 85 வயசுல. நான் இன்னும் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஆச்சரியப்பா, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறேங்கிறாரு. 85 வயசுக்கு மேல ஆகி போச்சு. அவர் சொல்லுவாரு, நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன், லீவ் போட்டுட்டு நான் வந்த, இன்னும் நான் ஜாயின் பண்ணல, ரிசைன் பண்ணல, லீவ் போட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு, கர்த்தர் அவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு, ரிசைன் பண்ணது, அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் போன பல சிக்கல் வரும், கேள்விகள் வரும். லீவ் போட்டுட்டு வந்தவர் போன வந்தவர் வந்தவர் தான். அதான் சொல்ல, இன்னும் நான் லீவ்ல தான் இருக்கிறேன். இன்னும் நான் லீவ்ல தான் இருக்கேன். 85 வயசுக்கு மேல ஆகிற பிறகு இன்னும் நான் லீவ்ல தான் இருக்கிறேன். ஜாப் நான் ரிசைன் பண்ணல. அப்போ கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்கிற நபர் அந்த கிறிஸ்டியன் அவர் சொல்லுவார். அதே போலதான் இந்த லேவியுடைய கதை. அதுதான் ஆண்டவர் வாங்கினாரு. உடனே அப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி வந்துட்டான். போய் லீவ் லெட்டர் கொடுக்கல, ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கல, ஒண்ணும் பண்ணல. நேரம் வந்துட்டான் அவர் பின்னாடி. வந்தவன் எப்படி வந்தான்றது அதையும் உங்களுக்கு சொல்லணும். என்ன, இவர் கூப்பிட்டாரே, வேற வழி இல்லையே. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கூப்பிட்டா விடுவாரு, என்னடா ஆண்டவர் கூப்பிட்டாரு, வேற வழி இல்லையே வரான் கஷ்டப்பட்டு. ஆனா அப்படி வரல, சந்தோஷமா வந்தான். என்ன பாத்தியான்னு கேக்குறீங்களா? அவன் செஞ்ச வீட்டுல செஞ்ச பெரிய விருந்து தான் அதுக்கு சாட்சி. சாதாரண விருந்து இல்ல, பெரிய விருந்து பண்ணானா. அப்ப எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கு அவனுக்கு. பெரிய விருந்து பண்ணான் ஒரு ஆள். முதல்ல வந்து ஆபிரகாம் இல்ல, ஈசாக்கு பிறந்த போது பெரிய விருந்து பண்ணான்னு இருக்குது. இங்க பார்க்கும் போது அதே போல பெரிய விருந்து பண்ண ஒரு ஆள் புதிய ஏற்பாடுல யாருன்னா இந்த மத்தேயு தான். அப்ப அவனுடைய சந்தோஷம் எவ்வளவு பெருசா இருந்திருந்தா அவன் எவ்வளவு பெரிய விருந்து பண்ணியிருப்பான். இல்ல கொஞ்சம் சந்தோஷமா சரி, சும்மா ஒரு காட்டேஜ் மீட்டிங் நடத்திருப்பான். கொர்டேலி எல்லாம் நடத்தினார். கொர்டேலி நூற்றுக்கு அதிபதி, அவரு கவர்மெண்ட் ஆபீசர். ஆனா அவர் காட்டேஜ் மீட்டிங் நடத்தினாரு. ஆனா இவன் காட்டேஜ் மீட்டிங் இல்ல, எல்லா ஆயக்காரையும் மொத்தமா போட்டு பிரம்மாண்டமான விருந்து வச்சுட்டான். அப்ப அவருடைய சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுப்பாரு. ஆண்டவருக்காக ஆண்டவர் அழைச்ச உடனே ஹாப்பியா தன்னை கமிட் பண்ணான். அதனால ஆண்டவர் அவனுக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து பைபிள்ல முதல் புக் அவனை வச்சு எழுத வச்சார் ஆண்டவர், புதிய ஏற்பாட்டுல. ஆமென். புதிய ஏற்பாட்டுல அவனுடைய ரைட்டிங் தான் ஸ்டார்டிங். ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா பாருங்க. மத்தேயு, காரணம் என்ன? இமீடியட்டா கீழ்படிஞ்சான், சொன்ன உடனே கீழ்படிஞ்சான், சந்தோஷமா கீழ்படிஞ்சான்.
மனப்பூர்வமாய் ஆண்டவருக்குடைய காரியத்தில் வந்தான். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் இமீடியட்டா கீழ்படியணும், சந்தோஷமா கீழ்படியணும், அந்த காரியத்தை ஒரு பாக்கியமாய் நம்ம ஏற்றுக்கொண்டு கீழ்படியணும். அவர் என்ன சொன்னாலும் சரி. நான் ஊழியத்தை மட்டும் பேசல, உங்களுக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்லுகிறாரோ, எதை செய்யுங்கிறாரோ, எது வேணுங்கிறாரோ, எதை சொல்றாரோ, எதுவானாலும் ஆண்டவர் சொல்றது தக்குன்னு செய்யணும், சந்தோஷமா செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும் எல்லா விஷயத்திலும். இது இந்த சுபாவம் ஆயக்காரனிடத்தில் இருந்துச்சு. அதனாலே கர்த்தர் அவனை ஊழியத்தில் கொண்டு வந்தார். சீஷர்களில் ஒருவனாய், அப்போஸ்தலர்களில் ஒருவனாய் ஆண்டவர் வச்சிருந்தார். பின்பு அவனை கொண்டு கர்த்தர் தன்னுடைய முதல் சுவிசேஷத்தை மத்தேயுவின் மூலமாக எழுதப்பட்டதுதான் கர்த்தர் முதலாவது அந்த பைபிளில் வர வச்சார். கர்த்தர் கொடுத்த கனம் அது. அதனாலே ஆயக்காரர்களை என்னைக்குமே மோசமானவர்கள் நினைக்கக்கூடாது. ஆயக்காரர்கள் மிகவும் சிறந்தவர்கள். ஆமென். இப்ப புரியுது உங்களுக்கு? ஆயக்காரர்கள் மிகவும் சிறந்தவர்கள். அவங்களை எந்த விஷயத்திலும் நம்ம குறை சொல்ல முடியாது. நாமும் ஆயக்காரர்களைப் போல மாற வேண்டும். ஆமென். ஜெபிக்கலாம். ஆயக்காரர்கள் இவர்களை குறித்து நமக்கு எப்பொழுதும் தவறான ஒரு கருத்து இருந்துட்டு வந்துச்சு. ஆயக்காரர்கள் என்றாலே மோசமானவங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப தெரியுதா எவ்வளவு தப்பான ஒரு எண்ணம் நம்ம வச்சிருக்கிறோம். பைபிளை நீங்க நல்லா கவனித்தால் ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆயக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள். சமுதாயம் அவர்களை கேவலமா பேசிச்சு, பரிசெயர்கள் அவர்களை தூஷிச்சாங்க, நேருக்கு நேர் அவங்களை அவமதிச்சாங்க. அவர்கள் இருந்த ஊர் ஜனங்களை அவர்களை பாவிகள்னு வர்ணிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அவங்களை குறை சொல்லல, அவங்களை அப்ரிஷியேட் பண்ணாரு. பிரதான ஆசாரியர்களுக்கே ஆயக்காரர்களை வச்சு தான் பாடம் நடத்தினார். அவங்களுக்குள்ள இருந்த காரியம் உங்களுக்குள்ள இல்லைன்னு அவங்களை அடையாளம் காமிச்சு பாடம் நடத்தினார். அந்த அளவுக்கு ஆயக்காரருடைய காரியம் சிறப்பா இருந்துச்சு. ஆயக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள். முதலாவது பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்த காலத்திலேயே ஆயக்காரர்கள் ஞானஸ்தானம் எடுக்க தேவ திட்டத்துக்குள் நுழைஞ்சாங்க. அவங்க வாழ்க்கையில பாஸ்ட் மோசமா தான் இருந்துச்சு. அநியாயமா பணம் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வந்து கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு கரெக்டான பதிலை யோவான் சொல்லுகிறான், உங்களுக்கு கட்டளையிட்டதற்கு மேலாக அதிகமா வாங்காதீங்க அப்படின்னு. என்ன அது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அதை சொல்றான். சொன்ன மாத்திரத்தில் மகிழ்ச்சியோடு அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தின் மூலமாய் ஒரு காரியத்தை சொல்ற, அதோடு நீங்க நிறுத்திக் கொள்ளாதீங்க. அதை குறித்து விவரமாய் உங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசம் பண்ணுவதற்கான ஆலோசனைகளை நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்கலாம். நான் என்ன செய்யணும் இந்த விஷயத்துக்கு, இப்படி ஒரு காரியத்தை நீங்க பிரசங்கிச்சிருக்கிறீங்களே, இதுக்கு நான் என்ன செய்யணும், என் லைஃப்ல நான் எப்படி கை கொள்றது, நல்ல வாழ்க்கைக்காக முயற்சி செய்யணும். நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். இவங்க நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைச்சாங்க. அவருடைய பாஸ்ட் மோசமான வாழ்க்கை தான், கொள்ளதான் அடிச்சாங்க. ஆனா இப்பொழுது நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. எத்தனையோ பேர் வந்து யோவான் இடத்துல பிரசங்கத்தை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. சிலர் திட்டு வாங்கிட்டு போனாங்க, மனம் திரும்பாம வந்து கடிந்து கொள்ளப்பட்டாங்க. ஆனால் இவர்களோ நாங்கள் என்ன செய்யணும்னு ஆலோசனை கேட்டு தங்களை அர்ப்பணித்து தங்களை தனிப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்து ஞானஸ்தானம் பெற்றாங்க. தங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கு, நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறவன் தான் ஆயக்காரன். ரெண்டாவது, ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசெயனும் தேவாலயத்தில் ஜெபிச்சாங்க. பரிசெயன் உலக பிரகாரமாய் அவன் நல்லவன். அவனுடைய வாழ்க்கையில் அவன் பரிகாரர் இல்லைங்கிறான். யாரும் எந்த பொருளையும் நான் பறிக்கிறதில்லை, நான் அநியாயம் செய்யறதில்லை, விபச்சாரம் செய்யறதில்லை, என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை சொல்லி அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கவும் செஞ்சான். எல்லாமே இருந்துச்சு அவனுக்கு. அவனுடைய ரிலீஜியஸ் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. வாரத்தில் ரெண்டு தடவை கரெக்டா உபவாசம் பண்ணான். தன்னுடைய வருமானத்துல கரெக்டா தசமபாகம் கொடுத்தான். அவருடைய மாரல் லைஃப் நல்லா இருந்துச்சு, அவருடைய ரிலிஜியஸ் லைஃப் நல்லா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் தன் குறைகளை, இன்னைக்கு ஏற்படுகிற ஒரு குறைவை குறித்து மனஸ்தாமை இல்லைன்னா எல்லாம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உபவாசம் இருக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், நான் இந்த அநியாய செயல அக்கிரம செயல சொல்லிக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு சின்ன தவறு வரும்போது அதை குறித்து ஒரு மனஸ்தாபம் வரலன்னா எல்லாமே வேஸ்ட். ஆயக்காரன் தூரத்தில் நிற்கிறான், கிட்ட வர்றதுக்கும் தைரியம் இல்லை, தன் மார்பிலே அடித்துக் கொள்ளுகிறான், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். வேதம் சொல்லுகிறது அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். இவனை ஆண்டவர் மாற்றினார், இவனோடு கூட இருந்தார், தன் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டவனோடு ஆண்டவர் இருக்கிறார், அவனை கர்த்த நீதிமானாக மாற்றுகிறார். கன்விக்ஷன், இரண்டாவது ஆயக்காரர்களுக்கு கன்விக்ஷன் இருந்துச்சு. நம்முடைய குறைகளுக்காக மனஸ்தாபப்படுகிற இருதயம் இது இருக்கணும், ஆயக்காரனுக்கு இருந்துச்சு, இது நமக்கு இருக்கணும். மூன்றாவது, சகல ஆயக்காரரும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லா ஆயக்காரர்களும் மொத்தம் அவருடைய வசனத்தை கேட்க வந்துட்டாங்க. வசனத்தாகம் இருக்கணும். இவங்க வாழ்க்கையிலே அறியாமையில் எத்தனையோ தவறான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஆனா நல்ல சத்தியம் பிரசங்கிக்கப்படும் பொழுது வசனத்துக்காக ஓடி வந்தாங்க இயேசு கிறிஸ்துவிடத்தில். அவருடைய வசனத்தை கேட்கும்படி வந்தாங்கன்னு போட்டிருக்குது. ஒரு கூட்டமே வசனத்தை தேடி வந்தாங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே வசனத்துக்காக நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுவீர்கள் என்றால் உங்களை எந்த சக்தியால வீழ்த்த முடியாது. பேதுரு சொன்னான், யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்களும் இடத்தில் உண்டே நின்றான். அது 70 பேரில் அநேகர் ஏதோ ஒரு எமோஷன்ல வந்தாங்க ஊழியத்துக்கு. ஆண்டவர் கொடுத்த வல்லமை அதிகாரத்தை யூஸ் பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டாங்க, பிசாசு ஓடுனாங்க, வியாதி சுகமாகுதுனாங்க. என்னாச்சு? வசனத்தாகம் இல்லாத காரணத்தினாலே ஆழமான சத்தியம் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது இது நமக்கு ஒத்து வராதுன்னு போயிட்டாங்க, அவரை விட்டு பின்வாங்கி போனாங்க. ஆனால் வசனத்துக்காக நின்றவன் கடைசி வரைக்கும் நின்றான். தன் நிருபத்திலேயே அதை எழுதுறான், புல் உதிர்ந்து அதனுடைய பூவும் உதிர்ந்து போகும், புல் உலர்ந்து போகும், அதன் பூவும் உதிர்ந்து போகும், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதைத்தான் அனுபவ ரீதி அவன் எழுதினான். ஏசு கிறிஸ்து வசனத்தை கேட்ட மரியாதை குறித்துதான் சாட்சி கொடுத்தார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு வசனம் தான், எடுபடாத நல்ல பங்கு, மற்றதெல்லாம் எடுபட்டு போகும், வசனம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் எடுபட்டு போகாத நிரந்தரமானது. நாலாவது, சகேயு தன் பண பலத்தை பிரயோஜன அவன் பயன்படுத்தி ஆயக்காரனுடைய எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு தலைவன் ஆயிட்டான். திறமையான மனுஷன், ஆள் தான் குள்ளன், ஆனால் திறமையான ஆளு, பணத்தை திறமையா சம்பாதிச்சான், பெரிய பணக்காரன் ஆயிட்டான், பணத்தை யூஸ் பண்ணி பதவி வாங்கிட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான், ஊரிலே அதோடு சேர்த்து ஊர்ல பாவின்ற பெயரையும் வாங்கிட்டான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது தாகத்தோடு வந்தான். அவர் எப்படிப்பட்டவர், அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், ஜஸ்ட் அவரை பார்க்கணும். அவர்கிட்ட எதையும் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எதையும் நான் அவர்கிட்ட வாங்கணும்னு இல்லை, அவரை பார்த்தா போதும். யார பார்க்கறதுக்கு நம்ம வரோம்? சர்ச்சுக்கு நம்ம யார பார்க்க வரோம்? பைபிள்ல நீங்க யார பார்க்க பைபிள் படிக்கிறோம்? யார பார்க்கறதுக்கு ஜெபிக்கிறோம்? சொந்த தேவைக்காக ஜெபிச்சுட்டு, சொந்த தேவைக்காக சமாதானத்துக்காக பைபிள் படிச்சுட்டு, சொந்தமா ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமான சர்ச்சுக்கு வந்து அர்த்தமே கிடையாது. இயேசுவை பார்க்கிறதுக்கு சர்ச்சுக்கு வாங்க, இயேசுவை பார்க்கிறதுக்கு பைபிளை தேடுங்க, இயேசுவை பார்க்கிறதுக்காக ஜெபத்துல வாங்க. இயேசுவை பார்க்க வேண்டும். அவன் இயேசுவை கூப்பிடல, மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டான். அந்த தாகமுள்ள ஆத்மாவை அவரால் கடந்து போக முடியவில்லை. ஒருவன் தாகமுள்ளவனாய் இருந்தால் அவனை இயேசு கிறிஸ்துவால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. அவனோடு ஆண்டவர் தங்கினார், நின்னாரு, அவனை கிராஸ் பண்ணி போக முடியல, அவரால் நின்னாரு, சீக்கிரமானாரு. இப்படிப்பட்ட தாகம் உள்ளவனை நான் பக்கத்தில் வாங்கணும், சீக்கிரமா இறங்கி வா. எனக்கு உனக்கு டிஸ்டன்ஸ் இருக்க கூடாது, ரொம்ப தாகம் உள்ள ஆள் என் கிட்ட வந்துரு. இந்த ஊர்ல எத்தனையோ வீடுகள் இருக்கலாம், ஆனா நான் உன் வீட்டுலதான் தங்கணும். நீ தாகம் உள்ள மனுஷன், நான் உன் வீட்டுலதான் தங்கணும். உன்னை ஊரே பாவின்னு சொல்லலாம், ஆனா நீ தாகம் உள்ளவன், நான் உன் வீட்டுலதான் தங்கணும். தாகம் உள்ளவன் எவனோ அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் தங்கியிருப்பார். அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னைக்கும் வாசம் பண்ணிட்டே இருப்பார். தாகமுள்ள ஆத்துமா. ஐந்தாவது, லேவி அவனுடைய ஆயத்துறையில் அவனுடைய ஆபீஸ் வழியா இயேசு கிறிஸ்து போறார். அப்படி போகும் பொழுது கூப்பிட்டார், என் பின்னேவா. உடனே எந்த பேச்சும் பேசாம எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அவன் ஓடி வந்துட்டான். உடனடி கீழ்ப்படிதல், அதுவும் சந்தோஷமான கீழ்ப்படிதல். அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் பெரிய விருந்து செஞ்சு இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டான். தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கூட்டத்தில் உட்கார வச்சான், விருந்து காலச்சான். அவ்வளவு பெரிய சந்தோஷம் அவனுக்கு. இயேசுவை நான் பின்பற்ற போகிறேன் என்பதை நினைக்கும் போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவை சந்தோஷமா பின்பற்றணும், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் சந்தோஷமா கீழ்படியணும். அதான் ஆயக்கானுடைய சுபாவம், இதுதான் ஆயக்கானுடைய வாழ்க்கை. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த ஆயக்காரர்களில் ஒருவனை போல என்ன மாத்துங்க அப்பா, இந்த ஆயக்காரர்களைப் போல என்னையும் மாத்துங்க. கேளுங்க ஆண்டவரிடத்துல, முடியும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்களையும் கர்த்தரா அப்படி மாற்ற முடியும். கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு ஆயக்காரனாய் மாத்துங்க. இந்த ஆயக்காரர்களை நீங்க எந்த இடத்துலையும் கடிந்து கொள்ளல. இந்த ஆயக்காரர்களை குறித்து நீங்க சாட்சி, நல்ல சாட்சி தான் கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையும் என்னை குறித்து நீங்க நல்ல சாட்சி கொடுக்கத்தக்கதா, என்னையும் ஒரு நல்ல ஒரு ஆயக்காரனை போல என் வாழ்க்கை மாறட்டும் என்று கேளு. எனக்கு தாகத்தை கொடுங்க, வசன தாகத்தை கொடுங்க, உண்மை சந்திக்கிற தாகத்தை கொடுங்க, உடனடி கீழ்ப்படிதலை கொடுங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவரே உமை தேடுகிறதான ஒரு இருதயம் எனக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு தாகம் எனக்குள் இருக்கட்டும். சின்ன தவறு வந்தாலும் உடனடியாக என்னை திருத்திக் கொள்ளுகிறதான பாவ உணர்வு எனக்குள் எப்பொழுது இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்து இப்படி கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்களை தொடர்ந்து புடமிடட்டும். இதை கேட்க போகிறவர்களையும் இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் மாற்றுவதற்காய் சோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.